அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பது குறித்த செய்தி, இந்திய மீனவர்களின் படகு தாக்கி பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் கொடுத்த புகாரில் 7 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி,
11
தலைநகர் கொழும்பில் புறநகர் பகுதியில் சிங்கள அதாவது சிங்கத்தின் ரத்தம் என்கிற வாசகம் சிங்களத்தில் எழுதப்பட்டிருப்பதாக காவல்துறையிடம் புகார் செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி,
மிருகங்களிலே மிக உயர்வான சிறந்த பலமுள்ள மிருகமாக சிங்கம் கருதப்படுவதைப் போல இவர்களும் இனத்துவ ரீதியான மேலாதிக்கம் உள்ளவர்கள் என்ற ஒரு உணர்வு.
நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஷியா மதகுரு ஒருவருக்கு சவுதி அரேபியா மரண தண்டனையை நிறைவேற்றியதை அடுத்து மத்திய கிழக்கு பகுதியில் ராஜதந்திர உரசல்கள் அதிகரித்து ஆழமான விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. ஈரானுடனான தமது ராஜ்ய உறவுகளை முறித்துக் கொள்ளவோ அல்லது குறைத்துக் கொள்ளவோ பஹ்ரைன், சூடான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. சுன்னியின மக்கள் பெரும்பான்மையாக வாழும் அந்த 3 நாடுகளும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள தமது தூதரகம் தாக்கப்பட்டதை அடுத்து சவுதி அரேபியா ஈரானுடனான தமது ராஜ்ய உறவுகளை முறித்து கொண்டது. ஷியா பிரிவு மத தலைவரான ஷேக் நிம்ர் அல் நிம்ருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ஈரானில் அவரது ஆதரவாளர்கள் கோபாவேசம் அடைந்து சவுதி தூதரகத்தை தாக்கினார்கள். அந்த பிராந்தியத்தில் மேலும் பதற்றச்சூழலை உருவாக்க சவுதி முயல்கிறது என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது.
ஈராக்கில் சுன்னி இனத்தவர்களின் 2 பள்ளிவாசல்களில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கும் ஈராக் அதிகாரிகள் அதில் சுன்னி மத போதகர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் ஷியா மதகுரு ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கான பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. தெற்கு பாக்தாத்தின் ஹிலா பகுதியிலுள்ள பள்ளிவாசல்களில் இரவு நேரத்தில் ராணுவ பாணியிலான சீருடை அணிந்தவர்கள் வெடிப்பொருட்களை பொருத்தியதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர்.
இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழுவினர் முக்கியமான எண்ணெய் மையம் ஒன்றை தாக்கியதில் குறைந்தது 2 பேராவது கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று லிபியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் சித்ரா எனும் எண்ணெய் ஏற்றுமதி மையத்திலிருந்து காவலர்களுடன் IS அமைப்பினர் மோதியுள்ளார்கள். முன்னதாக அங்குள்ள சோதனைச் சாவடி ஒன்றில் தற்கொலை தாக்குதல் ஒன்றை நடத்திய IS அமைப்பினர் அங்கு காவலில் இருந்தவர்களை ஓடச் செய்த பின்னர் எண்ணெய் மையத்தை தாக்கியுள்ளார்கள். ஆனாலும் அந்த தீவிரவாதிகள் விரட்டியடிக்கப்பட்டதாக அந்த மையத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் கூறுகின்றார்கள். லிபியா தற்பொழுது 2 போட்டி அரசுகள் மற்றும் பல ஆயுத குழுக்களிடையே சிக்கி தவிக்கிறது. அந்த பகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அல் சித்ரா பகுதியில் உள்ள எண்ணெய் வளங்களை கைப்பற்ற IS முயல்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள்.
டென்மார்க் ஜெர்மனியுடனான எல்லைக் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாட்டின் வடக்கேயுள்ள தனது அயல் நாடான ஸ்வீடன் குடியேற்றத்தை குறைக்கும் முயற்சியாக டென்மார்க்கிலிருந்து வருபவர்களிடம் கடவுச்சீட்டுகளை சோதிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்து சில மணித்தியாலங்களில் டென்மார்க் கட்டுப்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. ஸ்வீடனின் இந்த செயல்முறைக்கு தனது நாடு பதிலளிக்க வேண்டியிருந்ததாக டென்மார்க்கின் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தனது வெளிப்புற எல்லையை பாதுகாக்க முடியாமல் போனால் அநேக நாடுகள் தற்காலிக கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள விமானப்படை முகாம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரிலிருந்து செயல்படும் தீவிரவாத குழு ஒன்று உரிமை கோரியுள்ளது. இந்தியாவில் உள்ள எந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் தளங்கள் மீதும் தம்மால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை உணர்த்தவே இந்த தாக்குதல் என்று யுனைடெட் ஜிஹாதிஸ்ட் கவுன்சில் எனும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. அனைத்து காஷ்மீரிகளும் தமது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்ள இந்தியா அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த குழு வலியுறுத்தியுள்ளது.
சீனாவில் பங்கு விலைகள் திடீரென்று 7% விழுந்ததை அடுத்து அந்த நாட்டில் பங்கு வர்த்தகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
அதிரடியான
வீழ்ச்சி ஏற்பட்டால் பங்கு வர்த்தகம் தானாக நின்றுவிடுவதற்கு அங்கு கொண்டுவரப்பட்ட புதிய பொறிமுறை முதல் முறையாக செயலுக்கு வந்துள்ளது. சீன உற்பத்தி துறையின் செயல்பாடு மீண்டும் பலவீனமாக இருப்பதன் எதிரொலியாக இந்த பங்கு சந்தை சரிவு ஏற்பட்டுள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் பன்னாட்டுச் செய்தி ஒன்று. ஷியா மதகுரு ஒருவருக்கு சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான தகராறும் பதற்றமும் மேலோங்கி வருவது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
பகமை பாராட்டி வரும் சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையிலான தகராறு தற்போது மோசமடைந்திருக்கிறது. முன்னணி ஷியா மதகுரு ஷேக் நிம்ர் அல் நிம்ருக்கு சவுதி மரண தண்டனை நிறைவேற்றியது இந்த பதற்றத்திற்கு காரணம். தெஹ்ரானுடன் தொடர்புகளை துண்டித்துக் கொண்டிருக்கின்ற சவுதி அரேபியா ஈரானிய ராஜ்ய அதிகாரிகள் சவுதியை விட்டு 48 மணி நேரத்தில் வெளியேறிவிட வேண்டும் என்று காலக்கெடு விதித்திருக்கிறது. தெஹ்ரானில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈரானியர்களின் ஆத்திரம் மேலோங்கியது. கொந்தளித்த கும்பல் ஒன்று ஈரானில் இருக்கின்ற சவுதி தூதரகத்தை தாக்கி சவுதி மன்னரின் படங்களையும் எரித்தது. அதை தவறு என ஈரானின் மிதவாத அதிபர் விமர்சித்திருக்கிறார். ஆனால் நாட்டின் அதிகுயர் தலைவர் கடுமையானதொரு நிலைப்பாட்டை எடுத்தார். மதகுருவின் மரணத்துக்காக சவுதி அரேபியாவை இறைவனே பழிவாங்குவான் என்று அவர் எச்சரித்தார். சவுதியும் பதில் தந்தது. ஈரான் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதம் வழங்குவதாகவும் தாக்குதல்கள் நடத்த சொல்லி அவர்களை ஏவி விடுவதாகவும் சவுதி வெளியுறவு அமைச்சர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். ஷேக் அல் நிம்ரின் மரணம் மத்திய கிழக்கெங்கிலும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. சிரியாவிலோ ஈரான் அதிபர் அசத் தரப்பையும் சவுதி எதிர்த்தரப்பையும் ஆதரிக்கின்றன. ஐஎஸ் அமைப்பு இருவருக்குமே பொதுவான எதிரி என்பதால் சிரியா விவகாரத்தில் இருவரும் நெருங்குவதற்கு இருந்த வாய்ப்புகளை தற்போதைய நிகழ்வுகள் சிக்கலாக்கியிருக்கின்றன. ஈராக்கில் இருக்கின்ற ஷியா சுன்னி சமூகங்களிடையே தத்தமது செல்வாக்கை அதிகரிப்பதற்காக ஈரானும் சவுதியும் போட்டி போட்டே வந்திருக்கின்றன. தவிர கடந்த ஓராண்டு காலமாக ஏமனில் இந்த இரு நாடுகளும் மோசமான யுத்தத்தில் மறைமுகமாக ஈடுபட்டு வருகின்றன. பதற்றம் கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்ற கவலை எழுந்திருக்கிறது. ஷியா சுன்னி பிளவு அதிகமாக இருக்கின்ற இன்னொரு நாடான பஹ்ரைனிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. பொறுமை பொறுமை என்று அமெரிக்கா கூவினாலும் அதை செவிமடுக்கும் மனோநிலையில் இந்த இரு நாடுகளுமே இல்லை.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 100 அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
உள்ளூர் நேரம் அதிகாலை 4:35 மாநில தலைநகர் இம்பாலின் வடமேற்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பகுதி முழுவதும் வலுவான அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இம்பாலில் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தொழிலாளர்கள் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் காரணமாக தேடும் பணிகளில் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக அயல் நாடான வங்கதேசத்தில் பலியானதாக தெரிவிக்கப்படும் 3 பேரில் ஒருவர் பக்கவாதம் காரணமாகவும் ஏனைய இருவர் மாரடைப்பு ஏற்பட்டதாலும் உயிரிழந்துள்ளனர். காயங்களுக்குள்ளான டஜன் கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் பல்கலைக்கழகம் ஒன்றின் 4 மாடியிலிருந்து கீழே குதித்த மாணவன் ஒருவரும் அடங்குவார். நிலநடுக்கம் காரணமாக தாம் பீதியடைந்ததாக தெரிவித்த வங்கதேசத்து பிரஜையொருவர் தாம் கட்டடங்களை விட்டு வெளியே ஓடியதாக தெரிவித்தார்.
ভূমিকম্প হয়েছে প্রচন্ড ঝাঁকি দিছে বিল্ডিং এই তো ভয়ে সবাই নামে আসছে আর কি
இன்று காலை 5:05 அதிர்வு உணரப்பட்டதாக வங்கதேசத்தின் ஆய்வு மையத்தின் அதிகாரி மொஹமட் ஒமர் ஃபாரூக் தெரிவித்தார். இந்த ஆய்வு மையம் மணிப்பூருக்கு வடகிழக்கே 353 தொலைவில் உள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் இப்படியானதொரு உறுதியான அதிர்வை வங்கதேசத்து மக்கள் உணர்ந்திருக்கவில்லை. ஆதலால் அவர்கள் பீதிக்குள்ளானது இயற்கையானதொன்றே எனவும் அவர் குறிப்பிட்டார்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். தமிழக அரசு மேலும் 2 ஊடகங்கள் மீது அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
செம்பரப்பாக்கம் ஏரியில் நீர் திறக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக செய்தி வெளியிட்ட ஊடகங்கள் மீது இன்று திங்கட்கிழமை தமிழக அரசு தரப்பில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தாமதமாகவே செம்பரப்பாக்கம் ஏரியில் நீர் திறக்கப்பட்ட காரணத்தால் தான் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டானதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இதே போன்ற செய்தியை தினமலர் தமிழ் நாளிதழும் வெளியிட்டது. ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் ஏரியின் நீரை திறப்பது தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா முடிவெடுக்கும் வரை காத்திருக்க தேவையில்லை என்கிற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள சூழலில் இது தொடர்பான செய்தி கட்டுரைகளை சுட்டிக்காட்டியே தமிழக அரசு தரப்பில் இந்த அவதூறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீட்டித்து உத்தரவிட்ட இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசு இதுபோன்ற அவதூறு வழக்குகளை அதிகம் தொடர்வதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியது. அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது எதிர்க்கட்சிகளின் கடமைதான் என்றும் இதுபோன்ற விமர்சனங்களுக்கு எதிராக கூட அவதூறு வழக்கு தொடர வேண்டிய அவசியம் ஏன் உண்டானது என்பது உள்ளிட்ட கேள்விகளும் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் பிரஃபுல்லா சீபண்ட் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பாக நடைபெற்ற விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏன் இதுபோன்ற வழக்கில் வாதாட அவசியம் ஏற்பட்டது என்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும் சமயத்தில் உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கும் பிறகும் கூட கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் இதே போன்ற வழக்கு ஒன்றை தமிழக அரசு புதிதாக தொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார், சுந்தரபாண்டியன், சர்ச்சைக்குரிய பாடல் ஒன்று தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை நடிகர் சிம்புவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
பீப் பாடல் தொடர்பான விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை நடிகர் சிம்புவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் வழங்கக்கூடிய பிரிவுகளில்தான் நடிகர் சிம்பு மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் நேரடியாகவே கீழ் நீதிமன்றங்களில் ஜாமீனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சிம்பு தரப்பு வழக்கறிஞரான தியாகேஸ்வரன் கூறும்போது,
எல்லா சட்டப்பிரிவுகளும் பெயிலபிள் அஃபென்ஸாக இருப்பதால் சிம்புவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இந்த வருகிற 11ஆம் தேதி சைபர் கிரைம் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் எக்மோர் காவல் நிலையத்திலும் ஆஜராகி அன்றைய தினமே சுப்ரீம் கோர்ட் 2009 தீர்ப்பின்படி பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கிறதுனால அதுக்கு இமீடியட்டா பெயில் கொடுக்க வேணும் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது
என்றார் சிம்பு தரப்பு வழக்கறிஞரான தியாகேஸ்வரன். பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக சிம்பு பாடியுள்ளதாகவும் அந்த பாட்டுக்கு இசை அமைப்பாளர் அனிருத் இசை அமைத்துள்ளதாகவும் கூறி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் ராதிகா முதலில் வழக்கு பதிவு செய்தார். கோயம்புத்தூரில் பதியப்பட்ட இந்த வழக்கில் இவர்கள் இருவருக்கும் முன்னதாகவே சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. அதில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கோவை நகர காவல்துறை சிம்புவுக்கும் அனிருத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் இருவரும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் சிம்பு இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் அளிக்கும்படி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது சிம்புவுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜேந்திரன் நடிகர் சிம்புவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிம்புவின் தந்தையான டி ராஜேந்தர், சிம்பு மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி தொடுக்கப்பட்ட வழக்கு இன்னமும் நிலுவையில்தான் உள்ளது என்றும் விரைவில் அந்த வழக்கிலும் சிம்புவுக்கு ஆதரவான தீர்ப்பு வெளியாகும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். சிம்பு மீது அரசியல் கட்சிகளால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்பட்டதற்கும் டி ராஜேந்தர் நன்றி தெரிவித்தார்.
இந்த வழக்கை தொடுத்துவிட்டு என்னுடைய பேட்டியை பார்த்துவிட்டு என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களுடைய அந்த ஒரு தாயின் கண்ணீரை குமுறலான பேட்டியை பார்த்துவிட்டு இந்த தமிழ் இன உணர்வோடு ஒரு மனிதநேயத்தோடு அவர்கள் கட்சியின் சார்பிலே சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே போட்டிருந்த வழக்குகளை கூட வாபஸ் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அதை போல தமிழ் இன உணர்வோடு என்னுடைய இனிய நண்பர் ஒரு தூய தமிழ் இன உணர்வோடு மனிதநேயத்தோடு விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அவர்கள் கட்சி சார்பிலே போட்டிருந்த அந்த வழக்கையும் வாபஸ் பெற்ற திருமாவளரன் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை மீடியாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் டி ராஜேந்தர்.
ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். அடுத்து இலங்கை செய்திகள். இந்திய மீனவர்களின் படகு தாக்கி பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் கொடுத்த புகாரில் 7 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கூட்டமாக பிரவேசித்த இந்திய மீனவர் படகுகளில் ஒன்று அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த உள்ளூர் மீனவருடைய படகு மீது மோதி அதனை சேதப்படுத்தியதாக முல்லைத்தீவு காவல்துறையினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் முல்லைத்தீவை சேர்ந்த சேகர் ரஞ்சித் என்ற மீனவருடைய படகும் அதன் இயந்திரம் மற்றும் பெருமெண்ணிக்கையிலான வலைகள் என்பன சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய இழுவை படகு உள்ளூர் மீனவர் படகை மோதியதை அடுத்து அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 இந்திய மீனவர்களை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து அவர்களையும் அவருடைய படகையும் காவல்துறையினரிடம் உள்ளூர் மீனவர்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து முல்லைத்தீவு மாவட்டத்தின் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகன் அவர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரம் என்ன என கேட்டேன்.
முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியில் தொழில் செய்து வரும் ரஞ்சித் என்று அழைக்கக்கூடியவருடைய படகு இந்திய இழுவை படகினால் சேதமாக்கப்பட்ட என்று அறிவித்தல் எனக்கு வந்தவுடன் நான் அந்த கரைக்கு சென்றேன். அப்போது மக்கள் பெருமளவில் கூடியிருந்தார்கள். காலை அந்த படகு மூழ்கடிக்கப்பட்டது என்றும் நீச்சல் தெரிந்த காரணத்தால் தாங்கள் இருவரும் நீந்தி கொண்டிருந்த போது அயலில் உள்ள படகுகளால் தாங்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் அந்த படகு சொந்தக்காரரும் அதில் சென்ற மற்ற மீனவரும் அறிய தந்திருந்தார்கள். 60 வலைகள் அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ரால் சீசன் என்று சொல்லப்படும் இந்த ரால் பிடிப்புக்காக அந்த 60 வலை கடலோடு மூழ்கிவிட்டன. அதை எடுக்க முடியவில்லை என்றும் சேதமடைந்த படகோடு மீனவர்கள் கரைக்கு வந்து சேர்ந்த போதும் நான் அங்கே நின்றிருந்தேன். இதே நேரம் இந்திய இழுவை படகில் இருந்த 8 மீனவர்களையும் இந்திய இழுவை படகையும் முல்லைத்தீவுக்கு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அப்போது ராணுவத்தினர் போலீசார் அவர்களும் வந்திருந்தார்கள். அரசாங்க அதிபரும் அழைக்கப்பட்டார். அந்த நேரம் பிரதேச செயலாளரும் வந்திருந்தார். நானும் அதிலே நின்றிருந்தேன்.
இப்ப அந்த இந்திய மீனவர்களுக்கு என்ன நடந்திருக்கு?
போலீசாரிடம் அந்த மீனவர்களும் இழுவை படகும் ஒப்படைக்கப்பட்டது
என்றார் ரவிகரன் அவர்கள். அத்துடன் பாதிக்கப்பட்ட மீனவருக்கு உதவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதுடன் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ரவிகரன் அவர்கள் குறிப்பிட்டார்.
அந்த மீனவர் சொன்னார், தான் கடன்பட்டுத்தான் இந்த தொழில்களை வாங்கியதாகவும் இப்ப அழிந்து போன இந்த நிலையில ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டே தூக்கு போட்டு சாக வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றேன் என்று அவர் தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்தி இருந்தார். அதன் பின் அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் நானுமாக அவருக்கான நஷ்டஈடு வழங்கும் விடயத்தில் இயலக்கூடிய அளவுக்கு முன்னுரிமை பெற்றுத்தருவதற்கு முயற்சி செய்கின்றோம் என்ற அறிவித்தலை அந்த இடத்திலே வழங்கினோம். இதே நேரம் மற்ற மீனவர்கள் இந்த இழுவை படகுகள் வந்து இங்கே தொழில்களை அழித்துக் கொண்டிருக்கும் நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அரசாங்க அதிபரை கடற்படையினரோடு மீனவ மக்களோடு சேர்ந்து கூட்டத்துக்கு ஒழுங்கு செய்யுங்கள் என்ற கோரிக்கையும் அதிலே விடுக்கப்பட்டது. அதற்கு அரசாங்க அதிபர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். இதன் பின் அந்த போலீசாரிடம் அந்த மீனவர்களும் இழுவை படகும் ஒப்படைக்கப்பட்டது
என்றார் ரவிகரன் அவர்கள். இதேவேளை பாதிக்கப்பட்ட மீனவராகிய சேகர் ரஞ்சித் அவர்களை தொடர்பு கொண்டு அவருக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து வினவினேன்.
60 விலையும் 1.5 லட்சம் விலை கடல்ல போயிட்டு அப்படி இங்கின் வேலை செய்து எடுக்கிறா இங்கினுக்கு 1 லட்சம் போட்டு துண்டா வேலை செய்து எடுக்கல போட்டு அப்படி போயிட்டு நான் தொழில் செய்யறேன். எனக்கு இனி எப்படி அத்தியாவசிய எந்த ஒரு சாமானும் இல்ல. தொழில் சந்தை நிலைமைக்கு வந்தாச்சு.
அப்ப நீங்க நட்டடா கேட்டீங்களா? அப்படிதான்
கேட்டு நாங்கள் இப்ப ஜிஏ சொல்லி இருக்கிறாங்க. ஒரு போட்டு தாரண்ட மாதிரி கலைச்சிருக்கணும். அதுவும் கைக்கு வந்து சேர்ந்த பிரதானங்க உண்மை.
இதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டதா?
இதுக்கு முன்னாடி நாங்க இந்த சண்டையில எங்கட தொழில் துறையில எல்லாம் விட்டு போனது. மற்றது சுனாமியில எங்கட தொழில் துறை எல்லாம் போய் இந்த வீட்டுல 11 பேர் வீட்டுல சுனாமியில செத்தது.
இலங்கை
தலைநகர் கொழும்பின் புறநகரான நொகொகொடா பகுதியில் முஸ்லிம்களின் வீடுகளில் வேலி சுவர்கள் மீது சிங்கஹெல அதாவது சிங்கத்தின் ரத்தம் என்கிற வார்த்தை சிங்களத்தில் எழுதப்பட்டிருப்பதாக காவல்துறையிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடுகள் பற்றி விசாரணை செய்து வருவதாக இலங்கை காவல்துறையின் பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். தென்னிலங்கையில் இப்பொழுது பிரபலம் அடைந்து வரும் இந்த சிங்க ல வாசகத்தின் பின்னணி குறித்து மனித உரிமை செயற்பாட்டாளரும் அரச கொள்கைகள் தொடர்பான ஆய்வாளருமான எஸ் பாலகிருஷ்ணனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இது சிங்கள மக்கள் சிங்கத்துக்கு பிறந்த சிங்கத்தினுடைய இரத்தம் உள்ள ஒரு இனம் என்ற ஒரு ஒரு மாயையை மெய்ப்பிப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். இந்த மிருகங்களிலே மிக உயர்வான சிறந்த பலமுள்ள மிருகமாக சிங்கம் கருதப்படுவதைப் போல இவர்களும் இனத்துவ ரீதியான மேலாதிக்கம் உள்ளவர்கள் என்ற ஒரு உணர்வை ஒரு இனவாத ரீதியான சிந்தனையை தூண்டுவதிலே தான் இந்த வாசகம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சிங்களே என்ற பெயரிலே ஸ்டிக்கர்ஸ் பரவலாக தனியார் வாகனங்களிலும் அதே போல கூடி கமர்த்தப்படும் வாகனங்களிலும் பின்பக்க கதவுகளை மிகவும் தெளிவாக தெரியக்கூடிய வகையிலே சிங்க என்பது கருப்பிலும் லே என்பது பிளட் அல்லது இரத்தம் என்பது இரத்த சிவப்பு நிறத்திலும் ஒட்டப்பட்டிருக்கின்றது. இது மீண்டும் ஒரு இன குரோதத்தை ஊக்குவிப்பதன் மூலம் தங்களுடைய சிந்தனையை முன்னெடுப்பதற்கான ஒரு அமைப்பு ரீதியான செயற்பாடாகத்தான் நான் இதை கருதுகின்றேன்.
இனங்களுக்கு இடையில் உணர்வை தூண்டுகின்ற, வெறியை தூண்டுகின்ற பிரச்சாரங்கள் கடந்த காலங்களில் பெரும் ஆயுத மோதலுக்கு வழிவகுத்திருப்பதாக விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் புதிய ஆட்சி இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக கூறுகிறது. இப்படியான சூழ்நிலையில் இப்படியான பிரச்சாரங்கள், புதிய பிரச்சாரங்கள் மேலும் துளிர்விடுகின்றன. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது எல்லா சமூகங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம், சமாதான நடைமுறையை விரும்பாத இனவாத முரண்பாட்டின் மூலம் லாபம் தேடக்கூடிய சக்திகள் அவ்வப்போது வந்து போகின்றன. இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் சமீபத்திலே ஜனாதிபதி இந்த அமைப்பு தொடர்பான விமர்சனத்தையும் ஒரு தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருந்தார். இதில் ஒரு வேடிக்கையான ஒரு அம்சம் இருக்கின்றது. என்னவென்றால், இரு தினங்களுக்கு முன்பு காவல்துறையில போலீசுடைய ஊடக பேச்சாளர் ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது சிங்கலே என்ற விடயம் பற்றி கேட்கும் போது அவர் சொன்னார், இப்படியான விடயம் இருப்பதாக எங்களுக்கு யாரும் முறைப்பாடு செய்யவில்லை, முறைப்பாடு செய்தால் நாங்கள் அதை கவனிப்போம், அதை நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு வேடிக்கையான விடயம். ஏனென்றால் ஒரு ஒரு நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும், அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஏதேனும் செயற்பாடுகள் நடைபெறுமையானால் அது உளவுத்துறை அது சம்பந்தமாக அறிந்து, அது சம்பந்தமாக தன்னுடைய உளவு ஆற்றல் மூலமாக கண்டறிந்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதுதான் காவல்துறையின் கடமையாக இருக்கின்றது. இவர்கள் முறைப்பாடு செய்யும் வரைக்கும் பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் என்று கூறுகின்ற அதே நேரத்திலே நான் இன்னொரு விடயத்தை அந்த நேரம் எனக்கு ஞாபகம் வந்தது. சில வருடங்களுக்கு முன்பு பிரபல ஊடகவியலாளர் ஜே எஸ் திஸ்ஸநாயகம் அவர்கள் எந்தவித காரணம் இல்லாமல் கைது செய்யப்பட்டு 20 வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. உண்மையிலே அவர் தன்னுடன் இணைந்து இணைய சஞ்சிகை ஒன்றை வெளியிடுகின்ற வேளையிலே தன்னுடைய சகாவை கைது செய்ததன் காரணமாக அவரை பார்ப்பதற்காக போலீஸ் தடுப்பு நிலையத்துக்கு சென்ற பொழுது எந்தவித காரணம் இல்லாமல் இவரை கைது செய்தார்கள். கைது செய்ததன் பிறகு பல வருடங்களுக்கு முன்பு இவர் வெளியிட்ட ஒரு சஞ்சிகையிலே இவருடைய இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை குறைபாடு தொடர்பாக தன்னுடைய மனநிலையை மனசாட்சிக்கு சார்பாக எழுதிய ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு இது இன நல்லிணக்கத்துக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒரு கட்டுரை என்ற அடிப்படையிலே அவருக்கு 20 வருட கால சிறை தண்டனையை நீதிமன்றம் மூலம் பெற்றுக் கொடுத்தார்கள். திஸ்ஸநாயகத்துக்கு எதிராக யாருமே போலீசில் சென்று முறைப்பாடு செய்து அவர் கைது செய்யப்படவில்லை. இப்படி இப்பொழுது பகிரங்கமாக சுவரொட்டிகள் ஒட்டி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இது சம்பந்தமான யாரும் காணக்கூடிய வகையிலே வாகனங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டு பிரச்சாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சிக்னலே அமைப்பு தொடர்பாக காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறுகின்ற விசித்திரமான கதையை எடுத்துக்கொண்டால் இந்த சிங்கள இனவாதம் என்பது ஒரு ஒரு தேசப்பற்றுக்கு சமமாக கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இலங்கையிலே தொடர்ச்சியாக இருக்கின்றது.
இலங்கை மனித உரிமை செயற்பாட்டாளர் பாலகிருஷ்ணன், இலங்கையின் மரண தண்டனையை ஒழிக்கும் விதத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாட்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த பரிந்துரை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தின் ஆணையாளர்களில் ஒருவரான அம்பிகா சர்க்குணநாதனிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை வந்து அதன் சர்வதேச கடமைகளுக்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ப அரசியல் மற்றும் குடியியல் உரிமைகளுக்கான சர்வதேச கட்டுத்திறனின் 2வது விருப்பத்துக்குரிய பின்னேட்டை அங்கீகரித்து இலங்கையிலே மரண தண்டனையை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்வதற்காகத்தான் நாம் வந்து ஜனாதிபதிக்கு கடிதத்தை எழுதினோம்.
1976 பின்னர் இலங்கையில் மரண தண்டனை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் சட்ட புத்தகத்தில் மட்டும் இப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏன் வந்திருக்கிறது?
அது வந்து அமுல்படுத்தப்படவில்லை. ஆனாலும் தற்போதும் தண்டன சட்டக்கோவையில் உள்ளது மற்றும் மரண தண்டனையை வந்து நீதிமன்றங்கள் வந்து வழங்கிக் கொண்டே இருக்கின்றன. சில குற்றங்களுக்காக வழங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஆகையால் மரண தண்டனை வழங்கப்படுற குற்றவாளிகள் வந்து ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் டெத் ரோ, அதாவது அவர்கள் வந்து சிறையிலேயே மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்களா இல்லையா என்று தெரியாமல் டெத் ரோவில் எத்தனையோ வருடங்களை கழிக்கிறார்கள்.
ஜனாதிபதி கூட மரண தண்டனையை மீண்டும் நிறைவேற்ற நான் தயங்கப் போவதில்லை என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார்.
நாம் வந்து இப்பரிந்துரையை ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பிக்கையில் உள்ளோம். ஏனெனில் முக்கியமாக மரண தண்டனை அமுல்படுத்துவதால் குற்றங்கள் தடுக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் என்று ஒரு பிழையான அபிப்பிராயம் உள்ளது. ஆனால் நாம் வந்து வேறு நாடுகளை பார்த்தோமானால் இத்தனையோ நாடுகளில் மரண தண்டனை உள்ள நாடுகளில் குற்றங்கள் குறையவில்லை.
மனித உரிமை ஆணையர் அம்பிகா சர்குணநாதன். அடுத்து விளையாட்டு அரங்கம் வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட் செய்திகள். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை சீரமைக்கும் நோக்கில் இந்திய உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட குழு இன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான குழுவினர் இதில் பல பரந்துபட்ட சீர்திருத்தங்களை முன்வைத்துள்ளார்கள். அந்த குழுவின் அறிக்கை குறித்து மூத்த கிரிக்கெட் செய்தியாளரும் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையின் ஆசிரியருமான ஆர் மோகன் அவர்களுடன் பேசினேன்.
இது ரொம்ப பாசிட்டிவ் மெஷர் தான். அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க மேஜரா ஒண்ணு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது அவங்க வந்து கிரிக்கெட் போர்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2-3 ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. யார் போர்டில் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாதுன்னு. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே செட் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ், அவங்களே 3 டேர்ம் வந்து செக்ரட்டரியா இருக்க வேண்டியது, ஒரு 2 டேர்ம் ட்ரெஷரரா, அதுக்கப்புறம் பிரசிடண்டா 2 டேர்ம், இந்த மாதிரி ரொம்ப இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பாக்குறாங்க. ஒரு யங்கர் பிளட் வேணும்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒத்துக்கணும். இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான்.
இப்போ இதில் வந்து லோதா தலைமையிலான இந்த குழு கொடுத்திருக்கின்ற பரிந்துரைகளில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகத்தையும் ஐபிஎல் நிர்வாகத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும், ரெண்டு வல்லுநர் குழுவால் முன்னெடுக்கப்படணுங்கிறாங்க.
அது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஐபிஎல்ன்றது ஒரு பிஸ்னஸ், ஸ்போர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மோர் லைக் அ பிஸ்னஸ் தென் கிரிக்கெட். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்துறதுக்கு ஒரு பாடி இருந்தால் நல்லதுதான். இந்த மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது. இந்த மாதிரி இந்த ஐபிஎல் ஒரு பிஸ்னஸ் ஆகி போச்சு கிரிக்கெட்டு அப்படின்ற இம்ப்ரெஷன் வந்தது இதனால தான். இப்போ ஐபிஎல்ல ஒரு தனி போர்டாக வச்சு ஆடுற கிரிக்கெட் டீம்ஸ் அவங்களோட அஃபிஷியல்ஸ் போர்ட்லேருந்து ஒரு 2-3 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அதாவது செக்ரட்டரி ட்ரெஷரர், இவங்க 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரொம்ப நல்லது. அதாவது ஐபிஎல்ல ஒரு கெட்டது நடந்தால் கூட பிசிசிஐ நாளேன்றோட வரக்கூடாது.
அந்த 3 நீதிபதிகள் கொண்ட குழுவினர் வைத்துள்ள இன்னொரு பரிந்துரை வந்து இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட்டில் பந்தயங்கள் மீது பணம் கட்டுதல், அதாவது பெட்டிங்கை வந்து லீகலைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஏற்புடையதாக இருக்குமா? ஏன்னா இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களில் வந்து விளையாட்டுத்துறை மீது பந்தயம் கட்டுவது வந்து குதிரை பந்தயத்தை தவிர வேற எதற்கும் அனுமதிக்கப்பட்டதா தெரியல.
இது வந்து அரசியல் பாதிக்கும் இது. அதனால ஐ டோன்ட் திங்க் இது வந்து எந்த கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அவங்க என்ன பப்ளிக் ஒப்பீனியன் பெட்டிங் அகேன்ஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த மாதிரி பெட்டிங் அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் வரா மாதிரி எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை.
இப்போ விளையாட்டு வீரர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஏன்னா விளையாட்டு வீரர்களுடைய அந்த ஏஜென்ட்ஸ் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்களை கிடைக்காமல் செய்திடுறாங்க. அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும், பாதுகாப்பு பண்ணணும், அதுக்கு ஒரு பொறிமுறை உருவாக்கணும்னு லோடா சொல்லியிருக்காரு இல்லையா தன்னுடைய பரிந்துரையில.
அது ஐடியலி அந்த மாதிரி பண்ணலாம். போர்டில் வந்து ஒரு அஃபிஷியலாக யார் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அவங்க மேலே ஒரு கண்ட்ரோல் வைக்கலாம். ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் வச்சு ஒரு கண்ட்ரோல். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ்னா 16 வயசு 17 வயசுலேயே பணியாக இருக்கும்போது அப்பயே போய் சைன் பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு ஃபியூ லேக் ருபீஸ் கையில் கொடுத்துட்டு நான் தான் இனிமேல் ஏஜென்ட் சொல்லிட்டு பிளேயர் வழியாக அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ஏஜென்ட்ஸ். அது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு எகேன்ஸ்டா. ஸோ அதை அந்த கிரிக்கெட் ஏஜென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிற மெஷருக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. இப்போ இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா பார்க்கணும். பட் பண்ணாங்கன்னா இது ரொம்ப நல்லது தான் ஸ்போர்ட்ஸுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு நல்லது. ஏன்னா சின்ன சின்ன 15 வயசு 16 வயசு பையன்கள்லாம் போய் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுறாங்க இந்த ஏஜென்ட்.
இப்போ இந்த பரிந்துரைகள் மூலம் இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட்டின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வளரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறதா?
100%. இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் தான் என்னெல்லாம் பெஸ்ட்டோ, இதில் ஒரு 10 ரெக்கமெண்டேஷன்ல ஒரு 9 ரெக்கமெண்டேஷன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கிரிக்கெட்டோட இமேஜும் இம்ப்ரூவ் ஆகும், கிரிக்கெட்டோட செல்வாக்கும் நல்லா இருக்கும். அது பிசிசிஐ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சிஇஓ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது போர்டை ரன் பண்ணுறதுக்கு டே டு டே ஆப்ரேஷன் அதுக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக வந்ததுன்னா இது ரொம்ப நல்லது தான். இமேஜுக்கும் நல்லது, இந்த கிரிக்கெட் கேமுக்கும் நல்லது தான்.
சென்னையில் உள்ள மூத்த செய்தியாளர் ஆர் மோகன். அடுத்து தடகள செய்தி ஒன்று. இந்த ஆண்டு பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் ரஷ்ய தடகள அணி கலந்து கொள்வது கேள்விக்குறியாகியுள்ளது. ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான குற்றச்சாட்டில் ரஷ்ய தடகள சம்மேளனம் இடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீதான விசாரணைகள் முடிவடைந்து போட்டிக்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவார்களா எனும் கேள்விகள் இப்பொழுது எழுந்துள்ளன. ரஷ்ய தடகள அணி ரியோ போட்டியில் கலந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று ஐரோப்பிய தடகள சம்மேளனத்தின் தலைவர் ஸ்வைன் ஆனி ஹான்சன் தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்த இறுதி முடிவு மார்ச் மாதம் வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று தெரிகிறது.
விளையாட்டரங்கத்துடன் இன்றைய பிபிசி தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.